அப்பல்ல ரோகிணி குமாரி விஜயரத்ன.
பஹம ஸ்தூதி கர சபாபதிதுமணி.
ஓட ஓட ப்ளீஸ், ஹொனரபிள் டாக்டர் துசிதா விஜயமானு வில் டேக் தி சேர்.
ரோஹிணி குமாரி ஜெயரத்மத்துவே.
බොහොම ස්තුති කරු මන්ත්‍රීතුමියනි. රටක අධ්‍යාපනය අනාගතය තීරණය වෙන්නේ රටේ දරුවන්ට ලබා දෙන අධ්‍යාපනය තුලයි. එනිසා මම හිතනවා අධ්‍යාපනයට යොදන ආයෝජනය මේ රටේ යොදන වටිනාම ආයෝජනය කියලා මම හිතනවා. පසුගිය තෙවසර අධ්‍යාපනයේ ස්වර්ණමය යුගය කියලා මම නම් කරනවා. මොකද අධ්‍යාපන ක්ෂේත්‍රය තුල සෑම අංශයක්ම ආවරණය වෙන විදිහට භෞතික සම්පත්, මානව සම්පත් සංවර්ධනය කරන්නට ප්‍රතිපත්තිමය වශයෙන් විශාල තීන්දු රැසක් ගත්ත යුගයක් විදිහට මම දකිනවා. මම ඒ සඳහා ගරු අග්‍රාමාත්‍යතුමාටත්, විශේෂ අමාත්‍යතුමා ලෙස අඛිල විරාජ් කාර්ය වසම් මැතිතුමාටත් සමස්ත රටෙහිම ගෞරවය ස්තුතිය මේ වෙලාවේ මම පුද කරන්න ඕනි. ඒකෙදි මම විශේෂයෙන්ම අවධානයට ලක්වෙච්ච කාරණා කීපයක් කතා කරන්නම්. මොකද කියන්න ගියොත් ඒ ලයිස්තුව බොහොම දීර්ඝ ලයිස්තුවක් වෙන නිසා. විශේෂයෙන්ම 13 වසරක අඛණ්ඩ අධ්‍යාපනය අපේ රටේ දරුවන්ට මේක කලින් හිටපු දරුවන්ට නොලැබුණු විශේෂ වරප්‍රසාදයක් විදිහට මම දකිනවා. අවුරුදු 13ක් සෑම දරුවෙක්ම ඉගෙන ගැනීම අත්‍යවශ්‍යයි, අනිවාර්යයි කියලා ප්‍රතිපත්තිමය තීන්දුවක් අරගෙන ඒකට අවශ්‍ය වටපිටාව සකස් කරමින් සහ පවත්වාගෙන යමින් යන යුගයක් මේක. අපි දැක්කා පහුගිය කාලේ මේ තීන්දුව ගන්න කලින් උසස් පෙළ අධ්‍යාපනය සඳහා ගණිතය සමග 6.2ක් සම්මාන සහිතව විෂයන් 6ක් සමත්වීම අනිවාර්ය වෙලා තිබුණා. ඒක නොමැති දරුවන්ට උසස් අධ්‍යාපනය අහිමි වුණා. ඒක තුල සමාජයේ වෙනම ගැටුම්කාරී ස්වභාවයන්, අපිට නොදැනෙන සමාජ විෂණයන් මේ රටේ ඇති වුණා. අපේ තරුණ පරම්පරාව, මේ රටේ ජීවනාලිය, ඒ අයගේ ශක්තිය මේ රටේ සංවර්ධනයට ගන්න ඕන යුගයේ ඒ දරුවන්ට යුද්ධයේ තියෙන කාලේ යුද හමුදාවට බැඳුණා. එහෙම නැත්නම් ත්‍රිවිල් රථයක් අරගෙන පාරේ දුවන්න පටන් ගත්තා. එහෙමත් නැත්නම් බෝකුවක් උඩට වෙලා තමන්ගේ කාලයේ කාදපපු යුගයක් තමයි පහුගිය කාලේ තිබුණේ. ඒක තුල තරුණ දරුවෝ අසහනයට පත් වෙලා මත්ද්‍රව්‍ය ගන්න පෙළඹෙනවා. මේ වගේ සමාජ ව්‍යසනයන් ඇති වුණා. අද ඒ යුගය නිමා කරලා තියෙනවා. අද 13 වසරක් අඛණ්ඩව ශේෂ්ත්‍ර 9ක් ඔස්සේ සාමාන්‍ය පෙළෙන් පස්සේ විෂයන් 26ක් තුල අපේ දරුවන්ට තමන්ගේ සහජ කුසලතාවය ඔප්නාමවා ගන්නන්නට හැකි වටපිටාවක් අද හදලා දීලා තියෙනවා. මම හිතනවා මේක හුදෙක්ම මේ රැකියාව වෙළඳ පොළ ජය ගන්න ගත්ත ප්‍රශංසනීය ප්‍රයත්නයක් විදිහට මම දකිනවා. මොකද අද තාක්ෂණ විෂයන්ගෙන් විශ්වවිද්‍යාලවලට දරුවන් ඇතුළත් වෙලා තියෙනවා. ඒ අය උපාධි හදාරමින් ඉන්නවා මේ වෙනකොට. අද අපි කොච්චර කතා කරත් හැමදාම මොන මේ අයවැය තියෙනකොට මෙතන දෙපැත්ත කෑ ගහගෙන දැඟලුවාට අපි කියන්න ඕනේ මේ රටට විශාලම ආදායම ගෙනත් දෙන්නේ විදේශගත අපේ කාන්තාවන්. මේ කාන්තාවන් විදේශගත වීම තුළ පවුල් සංස්ථාවන් බිඳරලා වැටිලා දරුවන්ගේ මානසිකත්වය විනාශ වෙලා ගිහින් දරුවෝ අනාථ වුණා. නමුත් ඉදිරියේදී මම දකින්නේ මේ 13 වසරක අඛණ්ඩ අධ්‍යාපනය තුළ දේශීය වශයෙන් විතරක් නෙවෙයි ජාත්‍යන්තර රැකියා වෙළඳ පොළත් අපිට ලබා ගැනීමට, ඒකට අපේ අයව යවන්නට පුළුවන් වටපිටාවක් මේක තුළ හැදෙනවා. ඒ යන්නේ පුහුණු ශ්‍රමිකයන් විදිහට, එහෙම නැතුව අර ගෘහ සේවිකාවන් ඒ විදිහට නොවේ. එහෙනම් අපිට පිටරට රැකියා අවස්ථාවලුත් මේවායින් ලබා දෙන්න පුළුවන්. මම කියනවා පහුගිය යුගයන් තුල මේවා දැක්කනම් අපේ විශ්වවිද්‍යාලවල දරුවෝ මේ විදිහට රැකියා ඉල්ලලා උපාධිධාරීන් පාරේ රස්තියාදු වෙන්නේ නැහැ. මම හිතනවා අද එහිටි හෙට ඉඳලා එන විශ්වවිද්‍යාල වලින් පිටත් වෙන දරුවන්ට තමන්ගේ රැකියාවට නැත්නම් වෙළඳපොළ ඉල්ලන විදිහේ අධ්‍යාපන සුදුසුකම් තියෙන දරුවන් පිරිසක් අපිට බිහි වෙනවා කියලා මම හිතනවා. ඒලා වගේම ළඟම පාසල හොඳම පාසල. අපේ ප්‍රදේශවල පාසල්වල තිබුණා බොහොම ගැටලු. ඒවට භෞතික සම්පත් තිබුණේ නැහැ, මානව සම්පත් තිබුණේ නැහැ. මෙන්න මේ ළඟම පාසල හොඳම පාසල ව්‍යාපෘතිය තුළ අපේ වගේ දුෂ්කර ප්‍රදේශවල පාසල්වල තිබුණු බොහෝ අඩුපාඩු සකස් වෙමින් වෙන්න පටන් ගත්තා. විශේෂයෙන් ප්‍රථම වරට ලංකාව පුරා එකවර පාසල් 9500ක මේ පහසුකම් ලබා දෙන ව්‍යාපෘතියක් විදිහට ළඟම පාසල හොඳම පාසල ක්‍රියාත්මක වුණා. ඒකෙදී ග්‍රාමීය පාසල් වලට ගුරු නිවාස විවේකාගාර යටිතල පහසුකම් සඳහා රුපියල් මිලියන 2000ක්, ජලය සනීප ආරක්ෂක පහසුකම් සඳහා මිලියන 3723ක්, විදුලියට මිලියන 2000ක්, ගොඩනැගිලි වලට මිලියන 6264ක්, ප්‍රාථමික පාසල් වල භාණ්ඩ හා සේවාවන් සඳහා මිලියන 6264ක් මේ ආදී වශයෙන් ගත්තහම විශාල විදිහට මුදල් වියදම් කරමින් අපේ ප්‍රදේශවල මේ වෙනකොට සංවර්ධනය වෙලා තියෙනවා. මම හරි සතුටුයි කියන්න, අපි පහුගිය මාර්තු මාසේ පළවෙනිදා ලංකාව පුරා නව ගොඩනැගිලි 200ක් විවෘත කරා. මම කියනවා පහුගිය රජය තුල රට පුරා එකම දින පාසල් 200ක් සංවර්ධනය වී සිසු අයිතියට පත් වෙච්ච ඉතිහාසයක් අපි අහලා තියෙනවද කියලා. ඊළඟ කාරණාව විදිහට මම දකිනවා ස්මාර්ට් ක්ලාස් රූම්ස්, සුහුරු පන්ති, තොරතුරු තාක්ෂණය හා දැනුම පුපුරා යන ලෝකයට අපේ දරුවන්ට අවස්ථාව ලබා දෙන්නට අපි ආරම්භ කළා. නමුත් ආරම්භයේ ප්‍රමාද වුණා. ඒ ඇයි කියලා මං හිතන්නේ තමුන්ගේ හෘද සාක්ෂිය දන්නෝ. පහුගිය ඔක්තෝබර් 26 වෙනිදා ඇති වුණු අඳුරු කුමන්ත්‍රණකාරී වැඩපිළිවෙළ නිසා ප්‍රසම්පාදන කමිටු රැස් කර ගැනීමට නොහැකි වුණා. ඒක තුල මේ ප්‍රසම්පාදන කමිටු රැස් කර ගැනීමට නොහැකි වීම තුල ඒ කටයුත්ත ප්‍රමාද වෙලා තියෙනවා. මම පහුගිය දවසක අහගෙන හිටියා කනක හේරත් මන්ත්‍රීතුමා මේ පිළිබඳව විමසුවා. ඒ පාප කර්මය ඔක්තෝබර් 26 කුමන්ත්‍රණයට දායක වෙච්ච සියලු දෙනාට අත් වෙනවා කියන එක මම මතක් කරන්න ඕනි. ඊළඟ කාරණාව විදිහට මම දකිනවා සුරක්ෂා රක්ෂණය. සියලුම පාසල්, පිරිවෙන්, පෞද්ගලික හෝ ජාත්‍යන්තර සියලු දරුවන්ට ලක්ෂ දෙකක රක්ෂණාවරණයක් ලැබෙනවා. මම මේක ගැන දීර්ඝව වැඩි වශයෙන් කතා කරන්නේ නැහැ. නමුත් එදා ගිය සතියේ දවසක මම දැක්කා, මම හිතන්නේ සේමසිංහ මන්ත්‍රීතුමා වෙන්න ඕනි, ඇහුවා මේ රක්ෂණේ ගත්ත කෙනෙක් ඉන්නවාද කියලා. මම එතුමාට කියනවා රක්ෂණ සංස්ථාවේ වාර්තාවේ තියෙනවා මෙන්න මෙහෙම received claims at asset 8th of January 2019 47,029, paid claims 40,240, pending documents 740, amount paid 493,258,353,49,32,353ක් මේ වෙනකොට දරුවන් වෙනුවෙන් ගෙවලා තියෙනවා. දන්නේ නැත්නම් ඒක නිවැරදි කරගන්න. මේවා මේ ද්වේෂ සහගතව බලන්න එපා කියන එක මම ඉල්ලීමක් කරනවා. නිදහස් අධ්‍යාපනයටත් පෙර නිදහසට පෙර නිදහස් අධ්‍යාපනය මේ රටට ගෙන දුන්නේ එක්සත් ජාතික පක්ෂය කියලා මම මේ වෙලේ කියන්න ඕනි. නොමිලේ පොතපත දීලා නිල ඇඳුම, දිවා ආහාරය, ඒ විතරක් නෙවෙයි අද අපි මේ දරුවන්ට කිරි වීදුරුවක් ලබා දෙන්නටත් කටයුතු කරනවා කියන එක මම මේ වෙලාවේ මතක් කරන්න ඕනි. ඒ නිසා විමල් රත්නායක මන්ත්‍රීතුමා ඉස්සල්ලා කිව්වා වැඩ බලන විදුහල්පතිවරුන් සම්බන්ධ ප්‍රශ්නයක්. මම කියන්න ඕනේ වසර 10ක් විදුහල්පතිවරුන් බඳවා ගැනීමට තරග විභාග පවත්වා තිබුණේ නැහැ. දේශපාලන සගයන් වැඩ බලන්න දාලා විදුහල්පතිවරුන් හැටියට බොහෝ පාසල්වල පාසල් පද්ධතිය කඩා වැටෙන්න වුණා. ඒ නිසා පහුගිය වසර 3 ඇතුළත අපි විභාග ඒ විදුහල්පති 3 ශ්‍රේණිය සඳහා විභාග පවත්වලා 3901 දෙනෙකු ඉහලින් සමත් වෙච්ච අය ඒ පාසල්වල විදුහල්පතිවරුන් විදිහට බඳවා ගැනීමට කටයුතු කරලා තියෙනවා. ඒ වගේම ගුරු අධ්‍යාපනඥ සේවයට තරග විභාග පවත්වලා සමත් 337 දෙනෙක් බඳවා ගැනීමට කටයුතු කරලා තියෙනවා. අධ්‍යාපන පරිපාලන සේවයට 612ක් බඳවා ගත්තා. කිසිම දේශපාලන බලපෑමක් ඒවට සිද්ධ වුණේ නැහැ. විභාගයේ නිවැරදිව පවත්වලා එයින් සමත් වෙච්ච අයට ලබා දීම තමයි ඒකේ විශේෂත්වය. මම එහෙම කියන්නේ මමත් එවැනි අසාධාරණයකට මුහුණ දීපු කෙනෙක්. 2012 වර්ෂයේ අධ්‍යාපන පරිපාලන සේවයෙන් උසස් ලෙස සමත් වුණත් ඒ සමත් වෙච්ච 1100කට අධික ප්‍රමාණයකට පත්වීම් ලබා නොදී දේශපාලන පත්වීම් 400 ගණනක් ලබා දීමට යෑම තුළ ඇති වූ අර්බුදය නිසා ඒ දවස්වල අපිට ඒ තනතුරු වලට එන්න බැරුව ගියා. නමුත් අද කාලේ එහෙම දෙයක් වෙන්නේ නැහැ. නමුත් සුදුසුකම් තියෙන සියලුම දෙනාට ඒ තරඟ විභාගය වලින් සමත් වෙන අයට ඒ සඳහා අවස්ථාව ඉඩකඩ හදලා දීලා තියෙනවා. දැන් මේ අයවැය සමස්ත අයවැය දිහාම බැලුවාම අපි දැක්කා විරුද්ධ පක්ෂයේ කොරහේ කිඹුල්ලු හොයනවා. ඒ වගේම මේ හැම දෙයක්ම වැරදි කියලා තමයි දකින්නේ. අයවැය යෝජනාවල කොයි යෝජනාව ගත්තත් ඒක වැරදි කියලා තමයි කියන්නේ. එහෙම නැත්නම් පෞද්ගලික කාරණා ඇදගෙන මඩ ගහ ගන්නවා නැත්නම් ද්වේෂ සහගතව හැසිරෙනවා.
මන්ත්‍රීතුමිය ඔබතුමේ
අවසාන වශයෙන් මම අහන්න කැමති මේ විපක්ෂයේ මන්ත්‍රීවරුතුමන්ලා සැබෑ ලෙස විරුද්ධ වෙන්නේ මේ අයවැයේ මේ ගම සංවර්ධනයේ සැබෑ ලෙස ගම සංවර්ධනය කරන ගම්පෙරළියටද එහෙම නැත්නම් ස්වශක්තියෙන් මේ දරුවන්ට නැගිටින්න අත දෙනවටද තරුණයන්ට එහෙම නැත්නම් මේ දැනුම පුපුරලා යන ලෝකයට හෙටට ගැලපෙන විදිහට අධ්‍යාපනය ලබා දෙනවටද එහෙමත් නැත්නම් ඉදිරි මැතිවරණවලදී මේ රජයේ ලබා දෙන සහනහා සේවාවන්ගේ බලපෑම කොයි විදිහට Tamanට බලපායිද කියන කාරණාවද කියලා මට දැනගන්න සතුටුයි. එහෙම නැතුව මම ආරාධනා කරනවා අපි රට ගැන හිතන්න ඕනි. මේ අයවැය තුල සැබෑ ලෙස සංශෝධනීය විය යුතු තැන් තියෙනවා නම් තව දියුණු විය යුතු තැන් තියෙනවා නම් ඒවා බොහොම උපේක්ෂා සහගතව පෙන්වලා දෙන්න කියන ඉල්ලීම මම කරනවා. ගරු ඇමතිතුමනි මම ඔබතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා. ලබන වසර තුලදී ප්‍රතිපත්තිමය තීන්දු ගත යුතු කාරණා පිළිබඳව ශේෂ්ත්‍ර කීපයක් මම ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න ලෑස්තියි. පළවෙනි එක පහ වසර ශිෂ්‍යත්වය. පහ වසර ශිෂ්‍යත්වය තුල අපේ දරුවෝ විභාග මානසිකත්වයකට වැටිලා ඒ දරුවෝ මානසික වශයෙන්
ඇටිච්ච
දරුවන් පිරිසක් ඇති වෙනවා. ඊළඟට ගුරු මාරු ප්‍රතිපත්තියක් සකස් වෙන්න ඕනේ. අපේ රටේ ගුරුවරුන්ගේ හිඟයක් නෙවෙයි තියෙන්නේ, ඒ අය නිසි ලෙස ස්ථාන ගත නොවීම පිළිබඳ ගැටලුවක් තියෙන්නේ. ඊළඟ කාරණාව
ගුරු සේවයේ
වැටුප් අවසාන කාරණාව. ගුරු සේවයේ වැටුප් විෂමතාවයන් තියෙනවා. ඒ සම්බන්ධව ඔබතුමාගේ අවධානය යොමු කරලා ඒවා නිවැරදි කරලා දෙන්න. ඒ වගේම විෂය නිර්දේශය සංශෝධනය විය යුතු කාලය ආරම්භලා තියෙනවා. ඒ විෂය නිර්දේශයේ අපේ දරුවන්ගේ මානසිකත්වයට විශාල ලෙස බලපෑම් කරනවා බර වැඩි. ඒ නිසා මම ඔබතුමාගෙන් අවධාරණය ඒ පිළිබඳව ඔබතුමාගේ අවධාරණය යොමු කරමින් මේ අයවැයේදී අධ්‍යාපන ශාස්ත්‍රයේ සම්බන්ධයෙන් කතා කරන්න අවස්ථාව ලබා දීම සම්බන්ධයෙන් ස්තුතිවන්ත වෙමින් මම නිහඬනවා.
ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමිය. Honorable Shivashakti Anandan, you have 12 minutes.
கௌரவ தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் கல்வி உயர்கல்வி அமைச்சினுடைய இந்த விவாதத்திலே பேசுவதற்கு எனக்கும் சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதல்கண் உயர்கல்வி அமைச்சர் கௌரவர் ராவ் ஹக்கீம் அவர்கள் கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக வவுனியா வளாகம் வளாகத்தை பன்னி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்துவதற்கு அவர் எடுத்த இந்த முயற்சிக்கு கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் பிரதி அமைச்சர் அவர்களுக்கும் அதே மாதிரி பல்கலைக்கழக மானியங்களுடைய ஆணைக்குழு தலைவர் வவுனியா வளாகத்தினுடைய ரெக்டர் திரு மங்களேஸ்வரன் இன்னும் இந்த வளாகத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக வன்னியிலே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பொது அமைப்புகளினுடைய நீண்டகால இந்த கோரிக்கைக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு அதே நேரத்தில் இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய சில பௌதீக வளங்களை அதிகரிக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. குறிப்பாக 2014 ஆண்டு முன்வைக்கப்பட்ட செயல் திட்ட முன்மொழிவுகள் தேசிய திட்டமிடல் திணைக்களத்தினால் முன்வைக்கப்பட்ட சில திட்டங்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் 2014 அது ஒதுக்கப்பட்டாலும் கூட இதுவரைக்கும் அது கிடைக்கவில்லை. குறிப்பாக இரு மாடிகள் கொண்ட கட்டிட தொகுதிக்கு 333 மில்லியன் ரூபாவும், 1000 பார்வையாளர்கள் அமரக்கூடிய மண்டபத்துக்கு 198 மில்லியன் ரூபாவும், 3 மாடிகள் ஊழியர்கள் தங்குமிட கட்டிட தொகுதிக்கு 178 மில்லியன் ரூபாவும் அந்த நிதிகள் கிடைக்கவில்லை என்பதை இங்கே கௌரவ அமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு அதை சுட்டிக்காட்டுவதோடு அந்த அதற்கான நிதி ஒதுக்கீட்டையும் வழங்கும்படி கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக கல்வி அமைச்சருடைய கவனத்துக்கு எங்களுடைய வன்னி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை பற்றி அவருடைய கவனத்துக்கு கொண்டு வர இருக்கின்றேன். உண்மையிலே இந்த நாட்டிலே கல்வி எல்லோருக்கும் சமத்துவம் சமமாக கணிக்கப்பட்டாலும் கூட அது அந்த சமத்துவம் சமமான வள பங்கீடுகள் என்பது இட்டவரைக்கும் அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. குறிப்பாக கிராமம் நகரங்கள் வசதி படைத்த பாடசாலைகள் வசதி குறைந்த பாடசாலைகள் என்ற இந்த ஏற்றத்தாழ்வு என்பது பாரிய அளவிலே கல்வியிலே மிகவும் ஒரு தாக்கத்தை செலுத்துகின்றன. குறிப்பாக வடகிழக்கு பொறுத்தவரை கடந்த 3 தசாப்த கால யுத்தம் என்பது எங்களுடைய மாணவர்களுடைய கல்வியிலே பாரிய அளவிலே ஒரு தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது. ஆகவே அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக பவுனியா மாவட்டத்திலே செட்டிகுளம் பிரதேசம் என்பது அதி கஷ்ட பிரதேசமாக கொண்ட ஒரு பிரதேசம். ஆகவே செட்டிகுளம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 35 மேற்பட்ட பாடசாலைகளிலே 7000 மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கின்ற அந்த பிரதேசத்தை தனியான ஒரு கல்வி வலயமாக மாற்றும்படி அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கல்வி சமூகம் சார்ந்தவர்கள் நீண்ட காலமாக அந்த கோரிக்கையை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். செட்டிகுளம் பிரதேசத்தில் இருந்து 42 கிலோமீட்டர் வவுனியா செல்ல வேண்டி இருக்கிறது, அதே மாதிரி மன்னாருக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பற்றாக்குறை, அதே மாதிரி பாதைகள் சீரில்லை, போக்குவரத்து வசதிகள் இல்லை, ஆசிரியர்களுக்கான விடுதிகள் இல்லை. கடந்த 2 தினங்களுக்கு முன் செட்டிகுளம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இலுப்பகுளம் பாடசாலையினுடைய பெற்றோர்கள் என்னை சந்தித்து தங்களுடைய பாடசாலையிலே கடந்த 1 வருட காலத்துக்கு மேலாக விஞ்ஞான பாடத்துக்கு ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை. ஆகவே தங்களுடைய விஞ்ஞான புத்தகங்களை வலய கல்வி பணியகத்திலே தாங்கள் ஒப்படைக்கப் போவதாகவும் அதற்கான போராட்டம் செய்யப் போவதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இந்த செட்டிகுளம் பிரதேசம் தனியான ஒரு கல்வி வலயமாக மாற்றுவதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல முன்பள்ளி பாடசாலையுடன் இணைத்துக் கொள்ளல், வடக்கில் பல பாடசாலைகள் 1ஆம் வகுப்புக்கான மாணவர்கள் மிக குறைவாக இருக்கிற அதேவேளை சில பாடசாலைகள் அதீதமான எண்ணிக்கையில் மாணவர்கள் உள்ளிருக்கப்படுகின்ற நிலை காணப்படுகிறது. மாணவர்கள் குறைவாக இருக்கக்கூடிய பாடசாலைகளின் அதிபர்கள் தமது பாடசாலையை அண்மித்த முன்பள்ளி நிர்வாகத்திடமும் முன்பள்ளி ஆசிரியர்களிடமும் அம்முன்பள்ளி மாணவர்களை தமது பாடசாலைக்கு அனுப்புமாறு கெஞ்சி கேட்கின்ற ஒரு பரிதாப நிலை காணப்படுகிறது. இது அதிபர்களுடைய கௌரவத்துக்கும் பாடசாலையின் சீரான வளர்ச்சிக்கும் பாதகமான விடயமாகும். இதேவேளை ஒவ்வொரு வலயங்களிலும் வெகு சில பாடசாலைகளை நோக்கி பெற்றோர்கள் மாணவர்களுக்கு அனுமதி கோருகின்ற நிலை காணப்படுகிறது. இந்த நிலை புரிந்தோ என்னவோ மத்திய கல்வி அமைச்சு அயல் பாடசாலைகள் சிறந்த பாடசாலைகள் என்னும் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. எனினும் இத்திட்டம் தொடர்பாக மக்களிடம் போதிய விழிப்புணர்வு வழங்கப்படவில்லை என்பதுடன் இத்திட்டமானது முழுமையாகவும் அத்திட்டத்தின் நோக்கங்களை அடையும் வகையிலும் அதற்கான இனிய விடயங்கள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. எனவே இவ்விடயங்கள் தொடர்பாக பின்வரும் மாற்றங்களை கோருகின்றேன். முன்பள்ளிகளை தனியார் நடத்துகின்ற நிலையை மாற்றி பல ஆண்டுகளுக்கு முன்னால் செயற்பட்டது போன்று முன்பள்ளிகளையும் பாடசாலையின் ஓர் அங்கமாக அதாவது அறிவறி பாடசாலையாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பாடசாலைகளின் தரமுண்டு பிரிவுக்கான வரையறைகளை செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை யாழ் மாவட்டம் அதிக எண்ணிக்கையான பாடசாலையை கொண்டிருந்தாலும் பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளிகள் குறைவாக இருப்பதாலும் ஒன்றாம் வகுப்புக்கான பிரிவுகளின் எண்ணிக்கையை 3க்கும் மேற்படாத வகையிலே சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். ஐந்தாந்தர புலமை பரிசல் பயிற்சியை நிறுத்த வேண்டிய ஒரு தேவை தற்சமயம் இருக்கிறது. ஐந்தாந்தர புலமை பரிசல் பயிற்சி என்பது ஆற்றல் மிக்க ஏழை மாணவர்கள் நிதி வசதி பற்றாக்குறை காரணமாக கல்வியை இடைநிறுத்திவிடக் கூடாது என்பதற்காகவும் அத்தகைய மாணவர்களுக்கு பாடசாலை கல்வியை முழுமையாக வழங்குவதற்காகவும் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்றாகும். ஆனால் தற்போது இந்த நோக்கம் மாற்றப்பட்டு நகர பாடசாலைகளில் மற்றும் பெயர் பெற்ற பாடசாலைகளாக கருதப்படும் பாடசாலைகளுக்கு அனுமதி பெறும் பயிற்சியாக மாற்றப்பட்டுள்ளது. புலமை பரிசல் சிறந்த பெறுபவரை பெறும் கிராமப்புற மாணவர்கள் உட்பட அனைவரும் நகர்ப்புற பாடசாலைகள் மற்றும் பெயர் பெற்ற பாடசாலைகளிலே ஆறாந்தரம் அனுமதியை பெறுவதால் கிராமத்தில் உள்ள பெருமளவு பாடசாலை மாணவர்கள் இல்லாது தரம் 6க்கு மேல் மிக குறைந்த அளவு மாணவர்கள் கொண்டிருக்கும் சூழ்நிலை ஏற்படுவதுடன் பாடசாலைகளில் ஆற்றல் கூடிய மாணவர்கள் வெளியேற ஆற்றல் குறைந்த மாணவர்களை வைத்திருக்க வேண்டிய பாரபட்ச நிலை தோற்றுவிக்கப்படுகிறது. இது அருகிலுள்ள பாடசாலையின் சிறந்த பாடசாலை என்னும் மத்திய அரசின் கொள்கைக்கு முரணாகவும் அதனை பலவீனப்படுத்தும் வகையிலாகும். எனவே ஐந்தாம் தர புலமை பயிற்சல் உயர்ந்த நிலையில் அழிந்துவிட்ட இன்றைய நிலையில் இப்பயிற்சி நீக்கப்பட வேண்டும் என கோருகிறேன். அதே நேரம் பாடசாலை கல்வி தொடர்பாக நாடு தழுவிய வகையிலும் சரி, குறிப்பாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களிலும் சரி, அனைத்து பாடசாலைகளுக்கும் உரிய போதிய பௌதிக வளங்கள் மாணவ வளங்களை சரியாக பகிர்கின்ற வகையில் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. கல்வி அதிகாரம் மத்திய மாகாணம் என்றும் இல்லாமல் முழுமையாக மாகாணத்துக்கு வழங்க வேண்டும். தேசிய பாடசாலைக்கும் மாகாண பாடசாலைக்கும் உள்ள வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டுமே இருக்கிறது. மாகாண பாடசாலையின் ஒதுக்கீடுகளும் ஆசிரியர் அதிபர்கள் ஊதியங்கள் மாகாண சபையால் வழங்கப்படுகிறது. தேசிய பாடசாலைகளின் ஒதுக்கீடு அவர்களின் ஊதியங்களும் மத்திய கல்வி அமைச்சினால் வழங்கப்படுகின்றது. இது தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இவ்விருவகை பாடசாலைகளுக்குமான பாடங்கள் மற்றும் பாடத்திட்டங்கள் ஒன்றே இப்பாடசாலைகளில் கற்பிக்கின்ற ஆசிரியர்களின் தராதரங்கள் மற்றும் ஆசிரிய பயிற்சிகள் என்பனவும் ஒன்றே. இவர்களுக்கான சம்பள அளவு திட்டமும் ஒன்றே. ஆகவே அதிக அதிகார பங்கீட்டை பலவீனப்படுத்துவதை தவிர வேறு எதையும் சாதிக்கவில்லை. மாறாக தேசிய பாடசாலைகள் எனப்படுபவை தரம் உயர்ந்த பாடசாலைகள் என்ற பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. பன்னி மாவட்டத்தை பொறுத்தவரை தேசிய பாடசாலைகள் எனப்படும் பாடசாலைகள் பல மாகாண பாடசாலைகளை விடவும் பலம் குன்றிய மாணவர்களின் அடைவு மட்டம் குன்றியதாக காணப்படுகிறது. எனவே தேசிய பாடசாலைகள் என்ற திட்டம் மாகாண தேசிய பாடசாலை என்ற பாரபட்சத்தை ஏற்படுத்துகின்ற அதேவேளை கல்வியிலும் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. மேலும் தேசிய பாடசாலையின் அளவுக்கு அதிகமான மாணவர்கள் சேர்க்கையும் கண்மூடித்தனமாக வகுப்புகள் அதிக பிரிவுகளை ஏற்படுத்தும் செயற்பாடும் பெருமளவு மாகாண பாடசாலை மாணவர்களை தேசிய பாடசாலைக்கு இழுத்து வருகின்ற ஒரு நிலையிலே காணப்படுகிறது. இதுவும் அயற் பாடசாலை சிறந்த பாடசாலை என்கின்ற மத்திய அரசின் கொள்கைக்கு நேர்முரணானதாகும். எனவே தேசிய பாடசாலைகள் என்னும் ஒரு திட்டம் ஒழிக்கப்பட வேண்டும். அதிகார பகிர்வு உண்மை தன்மையுடன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆசிரியர் பயிற்சி கலாச்சாலை மற்றும் தேசிய கல்விய கல்லூரி மாகாண கல்வி அமைச்சங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளும் தேசிய கல்வி கல்லூரிகளும் அந்தந்த மாகாண கல்வி அமைச்சங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். இத்தகைய முக்கிய சீர்திருத்த திட்டங்களை அமல்படுத்துவதனால் மட்டுமே கல்வி அமைச்சானது தனது ஒதுக்கீடுகளை மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் செலவழிக்க முடியும் என்பதுடன் கல்வி நிர்வாகத்தில் ஊழலற்ற சிறந்த நிர்வாகத்தை கட்டியெழுப்புவதுடன் நாடு தழுவிய ரீதியிலே சிறந்த பெறுபவர்களையும் வழங்க முடியும். சிங்கள மொழி திணிப்பு வரலாற்று குலையினால் ஏற்படும் பிரச்சினைகள் பாடசாலைகளுக்கான பாடத்திட்டங்கள் பெரும்பாலும் சிங்கள மொழியில் உருவாகி தமிழில் மொழிபெயர்த்து அச்சிடப்படுகிறது. இதில் 3 பிரச்சனைகள் எழுகின்றன. சிங்கள மொழியில் உருவாகி தமிழ் மொழியில் பெயர்த்து பாடநூல்கள் வழங்கும் போது அதில் சிங்களம் உள்ளடங்களாக காணப்படுவதால் மாணவர்களிடம் இலங்கை சிங்கள பௌத்த நாடு போன்ற தோற்றப்பாடு எழுகின்றது. மாணவர்களின் பாட நூல்களை மொழிபெயர்த்து வழங்கும் போது பல குறைபாடுகள் தமிழ் புத்தகங்கள் வெளியேறுகின்றது. இதனால் மாணவர்கள் கற்றலில் பலத்த சிரமத்தை எதிர்கொண்டனர். இலங்கையின் வரலாறு மற்றும் சமூகம் சார்ந்த பாட நூல்களில் இலங்கையின் ஆதி நாகரிகமான சைவ தமிழ் நாகரிகமும் ஆதி தமிழ் மன்னர்களின் உண்மையான வரலாறும் திரிக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதன் ஊடாக இந்த நாட்டின் வரலாற்றை சிங்கள பௌத்த வரலாறாக காட்டப்பட்டு பொய்யான வரலாறு கற்பிக்கப்படுகிறது. எனவே இலங்கையின் வரலாற்று பாட நூல்கள் அனைத்தும் அரசியல் விருப்பு வறுப்புகளுக்கு அப்பால் பாரபட்சமற்ற வகையில் வெளிப்படுத்தக்கூடிய சிங்கள தமிழ் முஸ்லிம் வரலாற்று ஆய்வாளர்களை கொண்ட குழுவின் மூலம் உண்மையானதும் சரியானதுமான வரலாற்றை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். பாடசாலை மாணவர்களுக்கு இலங்கையின் உண்மையான வரலாற்றை தெரிந்து கொள்ள
என்ற
பிழையான கற்பித்தல் வழங்கப்படுகின்றது. என்னுடைய அந்த மிகுதி உரையை சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். இதை கன்சார்ட்டில் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொண்டு அடுத்ததாக முக்கியமான சில விடயங்கள் யாழ்ப்பாண முல்லைத்தீவு வலயங்களுக்கு கௌரவ அமைச்சர் அவர்களே வலய கல்வி பணிப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் நீண்ட காலமாக அங்கே இருக்கின்றார்கள். அதுபோல் வடகிழக்கிலே ஓலை குடிசைகளிலே பல பாடசாலைகள் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாடசாலை அதிபர்கள் வெற்றிடங்கள் முறையான வகையிலே விண்ணப்பம் கோரப்பட வேண்டும். புதிய ஆசிரியர் நியமனங்கள் யாழ்ப்பாணத்துக்கு அதிகமாக வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கான சொற்காஸ் காப்புறுதி நிறுத்தப்பட்டுள்ளது. இது மாணவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் 2009 நியமனம் பெற்ற அதிபர்களுக்கு இன்று வரை பதவி உயர்வுகள் வழங்குவதற்கான செயற்பாடுகள் சரியாக இடம்பெறவில்லை. 2014 ஆண்டு புதிய ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்புகளின்படி 5 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையும் இதுவரைக்கும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வுகளோ சம்பள உயர்வுகள் வழங்கப்படவில்லை. இத்தோடு நான் நினைக்கின்றேன், இந்த கடந்த 3 தசாப்த கால போர் என்பது எங்களுடைய கல்வியிலே பாரிய அளவிலே ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது. ஆகவே கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் அதிகூடின கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். இது உண்மையிலே இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்கின்ற மாணவர்கள் மத்தியிலேயும் கூட பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது. நாளைய தினம் கூட யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய மாணவர்கள், கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் பாரிய அளவிலே ஒரு சாத்திக போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணாம ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றியும், கடந்த 4 வருட காலமாக ஐநா மனித உரிமை பேரவையில் இந்த இலங்கை அரசாங்கமும் ஐநா மனித உரிமை பேரவையும் இணை அரசன வழங்கிய 30-1, 34-1 தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த சொல்லியும் அரசாங்கத்துக்கு கால நீடிப்பு வழங்கக்கூடாது என்றும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய இந்த சாத்திய போராட்டம் இன்றைக்கு தமிழ் அரசியல் தலைமைகள் முன்னெடுக்க வேண்டிய விடயத்தை பல்கலைக்கழக மாணவர்களும் போரால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இதை கையில் எடுக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வடகிழக்கு கவனத்தை செலுத்த வேண்டும் கூறிக்கொள்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ. ஆனரபிள் இம்ரான் மஹரோ, யூ ஹாவ் 10 மினிட்ஸ்.
ரஹீம், இன்றைய கல்வி அமைச்சு நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சின் கீழே விவாதிக்கின்ற இன்றைய தினத்திலே எனக்கும் நேரம் ஒதுக்கியமீட்டு நான் நன்றியை கூறிக்கொள்வதோடு, உண்மையிலே இந்த நாட்டிலே கல்வி சம்பந்தப்பட்ட விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அமைச்சாகவும் காணப்படுகின்றது. குறிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டத்திலே கல்வி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் உண்மையிலே அண்மை காலத்தில் பாராட்டக்கூடிய விடயமாக காணப்படுகின்றது. எங்களுடைய இந்த புதிய அரசாங்கத்தினுடைய வருகையின் மூலமாக, எங்களுடைய இந்த புதிய ஆட்சியின் மூலமாக இன்று கல்வியிலே ஒரு பாரிய அபிவிருத்தியை முன்னெடுக்குகின்ற செயற்திட்டங்கள் இன்று எங்களுடைய இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுவது உண்மையிலே ஒரு பாராட்டக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இருந்தபோதிலும் எங்களுடைய பிரதேசத்திலே இன்னும் குறைகளாக காணப்படுகின்ற சில விடயங்களை நான் இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே இன்று கிழக்கு மாகாணத்தில் பெரிதும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுவது எங்களுடைய தொண்டராசிரியர்கள் நியமனம் சம்பந்தமான விடயம். உண்மையிலே இந்த தொண்டர் ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ளுகின்ற இந்த செயற்பாடுகள் இன்று ஏதோ ஒரு இழுபறியின் காரணமாக இன்று கிழக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் இன்னும் வழங்கப்படாத ஒரு நிலை இன்று காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக யுத்த காலத்திலே அந்த நேரத்திலே கல்வித்துறைக்காக கல்வி பணிக்காக அந்த ஆசிரியர்கள் மிக்க கஷ்டத்தின் மத்தியில் அவர்களுடைய அந்த கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் இன்று ஆசிரியர்கள் நியமிப்பதற்கான செயற்பாடுகளிலே இன்று இழுபறியாக இருக்கின்ற இந்த நிலை உண்மையிலே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக தொண்டர் ஆசிரியர்கள் வடகிழக்குக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக 2016 பன்னெண்டாம் மாதம் 6 1565 தொண்டர் ஆசிரியர்களுக்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பித்து அனுமதியும் பெறப்பட்டிருக்கின்றன. அதிலே கிழக்கு மாகாணத்துக்கு 445 பேருக்கான அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மேற்படி கிழக்கு மாகாணத்தில் பெறப்பட்ட 445 தொண்டர் ஆசிரியர்கள் தெரிவு செய்வதற்கான கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநருடைய செயற்பாடுகளின் மூலமாக 2018 4/22 தொடக்கம் 30 வரை கிழக்கு மாகாண கல்வி அமைச்சில் உயர்தரத்திலே அரசு அதிகாரிகளானால் 1480 தொண்டர் ஆசிரியர்கள் இலங்கை ஆசிரியர் சேவையிலே 3/11 தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டார்கள். எனினும் ஆசிரியர்கள் 456 பேர்களின் பெயர் பட்டியல் கிழக்கு மாகாண சபை உத்தியோக சார்பாக சட்டப்பூர்வமாக இணையதளத்திலே வெளியிடப்பட்டும் இன்னும் கிழக்கு மாகாணத்துக்கு இந்த தொண்டராசிரியர் வழங்கப்படவில்லை என்பது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று வடக்கிலே வழங்கப்பட்டு இன்னும் கிழக்கிலே வழங்கப்படாமையை உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்கள் அதற்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலேயே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் இன்று தொடர்ச்சியாக அதுடன் பேசப்படுகின்ற இன்னும் ஒரு விடயமாக காணப்படுகின்ற ஒரு விடயம்தான் அமைச்சரவை அனுமதி கிடைக்க பெற்ற எங்களுடைய விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் நியமனம் கூட இன்னும் வழங்கப்படாமல் இருப்பது உண்மையிலே எங்களுடைய இளைஞர்களை இளைஞர்களுடைய அந்த செயற்பாடுகளை தாமதப்படுத்துகின்ற அல்லது கவலை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. விளையாட்டில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் சிறந்த எதிர்காலத்திலே அவர்கள் பாடசாலை மட்டத்தில் இருக்கின்ற விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் நியமனம் 2017 மே மாதம் இதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கின்றது. அக்டோபர் மாதம் இதற்கான நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டிருக்கின்றது. டிசம்பர் மாதம் இதற்கான உடற்தகுதி தேர்வு நடத்தப்பட்டிருக்கின்றது. 2018 ஜூன் மாதம் தெரிவு செய்யப்பட்ட விளையாட்டு ஆசிரியர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் அதற்கான வழங்குகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாத ஒரு நிலை காணப்படுகின்றது. அதன் பின் எத்தனையோ தடைகளை தாண்டி இந்த வருடம் ஜனவரி மாதம் அந்த நியமனத்துக்கான அமைச்சரவை பத்திரத்தினுடைய அனுமதி எங்களுடைய அமைச்சர்களினால் பெறப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றும் அங்கிருக்கின்ற எங்களுடைய இளைஞர்களுக்கு இது எப்பொழுது வழங்கப்பட போகின்றது, எப்பொழுது அவர்களுக்கான இந்த நியமனம் கிடைக்கப் போகின்றது என்பது இன்னும் தெரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையா கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த ஆசிரியர்களுடைய நியமனத்தையும் உறுதிப்படுத்தி எப்பொழுது இது வழங்கப்பட வேண்டும், எப்பொழுது வழங்கப்பட போகின்றது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நான் கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் இன்று எத்தனையோ குறைபாடுகள் இன்று எங்களுடைய மாவட்டத்திலும் எங்களுடைய மாகாணத்திலும் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று திருகோணமலை வளைய கல்வி அலுவலகத்திலே 81 பாடசாலைகளை நிர்வகிக்கின்ற ஒரு அலுவலகமாக காணப்படுகின்றது. இருந்தும் அந்த அலுவலகம் சுமார் 8 காணியில் தான் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கான ஒரு இடம் அதற்கான ஒரு கட்டிடம் இல்லாத ஒரு நிலை இன்று காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த கட்டிடத்தை நினைக்கின்றேன் சென்ற எங்களுடைய திருகோணமலை டிசிசி கூட்டத்தில் கூட நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதன்படி அதற்கான எஸ்டிமேட் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. 60 மில்லியன் ரூபாய் அதற்கு தேவை என தெரிய வந்திருக்கின்றது. அதற்கான ஒதுக்கீடுகளையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் அதற்கு தர வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் இன்னும் எத்தனையோ குறைகள் எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய மாவட்டங்களிலே எங்களுடைய நாட்டிலே இருந்தாலும் இன்று எங்களுடைய அரசாங்கத்தின் மூலமாக இன்று எத்தனையோ அபிவிருத்திகள் இன்று எங்களுடைய கல்வி அமைச்சின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்க போனால் இன்று எத்தனையோ பாடசாலைகள் இன்று எங்களுடைய அரசாங்கம் வருவதற்கு முன்னர் வெறும் மரத்தடியிலும் அல்லது வெறும் கொட்டில்களிலும் பாடசாலைகள் நடத்தப்பட்ட பாடசாலைகள் இன்று கட்டடங்களை காணுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே காணப்படுகின்றது. குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே மாணவர்கள் 1 மாடி 2 மாடி ஏறி கல்வி கற்பது என்பது தெரியாத எத்தனையோ பாடசாலைகள் எங்களுடைய பிரதேசங்களிலே இருந்திருக்கின்றன. ஆனால் அந்த பாடசாலைகளுக்கு இன்று மாடி கட்டிடங்கள், எங்களுடைய அண்மை பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற செயற்திட்டத்தின் மூலமாக இன்று அவர்கள் மாடி ஏறி படிக்கின்ற ஒரு செயற்பாடுகளை இன்று எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரம் அல்லாமல் இன்று அந்த மாணவர்களுடைய எத்தனையோ விடயங்கள் இன்று எங்களுடைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று சீருடைகளாக இருந்தால் என்ன, பாதணிகள், அது மாத்திரம் அல்லாமல் இன்று சுரக்ஷா என்று சொல்லப்படுகின்ற அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற காப்புறுதி திட்டங்கள் இன்று அமுலாக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரம் அல்லாமல் இன்னும் எத்தனையோ செயற்பாடுகள் இன்னும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அண்மையிலே நான் நினைக்கின்றேன், எங்களுடைய மார்ச் 1ஆம் தேதி கூட நாடளாவிய ரீதியிலே 200 கட்டடங்களை நாங்கள் ஒரே நாளிலே திறந்து அந்த பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குகின்ற வைபவத்தை நாங்கள் உத்தியோகபூர்வமாக நாங்கள் மேற்கொண்டிருந்திருக்கின்றோம். ஆகையால் இவ்வாறான அபிவிருத்திகள் கல்வி செயற்பாடுகளிலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் இவ்வாறான செயற்பாடுகளை எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக செய்வதற்கு எங்களுடைய கல்வி அமைச்சு முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் இந்த இடத்திலேயே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் அப்படி இருந்த போதிலும் இன்று எத்தனையோ குறைபாடுகள் இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றன. இன்று இங்கிருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு பல செயற்பாடுகளை கல்வி அமைச்சு முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் கிழக்கு மாகாணத்திலே 1414 பாடசாலைகள் தற்பொழுது இயங்கிக் கொண்டு வருகின்றன. இதில் குறிப்பாக 1/3 பாடசாலைகளுக்கு அதிபர் சேவை தரத்தை சேர்ந்தவர்கள் அல்ல அதிபர்களாக இருக்கின்றவர்கள். ஆகையால் இவற்றையும் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம். இங்கு ஆசிரியர்கள் தான் இதற்கு பதில் கடமை புரிகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அண்மையில் நடத்தப்பட்ட அதிபர் சேவை போட்டி பரீட்சை பெறுபவர்களை விரைவில் வெளியிட்டு தரம் வாய்ந்த அதிபர்களை நியமிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே எங்களுடைய கல்வி அமைச்சு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அதற்கான நடவடிக்கைகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் கிழக்கு மாகாணத்திலே கல்முனை, சாய்ந்தமருது, பட்டிருப்பு, மட்டக்களப்பு ஆகிய வலயங்களில் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்களை விட மேலதிகமான ஆசிரியர்கள் அந்த வலயங்களிலே கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அவற்றை கருத்தில் கொண்டு எந்தெந்த வலயங்களுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றார்களோ அந்த வலயங்களுக்கு சமப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடுகளையும் எங்களுடைய அமைச்சின் மூலமாக முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரம் அல்லாமல் கிழக்கு மாகாணத்திலே 364 முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கின்றன. எனினும் இந்த பாடசாலைகளை பராமரிப்பதில் குறைபாடுகள் உள்ளதாக இன்று ஆசிரியர்கள் கவலை தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த குறைபாடுகளை போக்க கிழக்கு மாகாண கல்வி அமைச்சில் முஸ்லிம் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கைகளை அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலை இன்று காணப்படுகின்றது. அது மாத்திரம் அல்லாமல் அங்கு முஸ்லிம் பிரிவு ஒன்றை அங்கு உருவாக்குவதற்கான நடவடிக்கையையும் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று திருகோணமலை வலய கல்வி அலுவலகத்தின் கீழ் உள்ள 81 பாடசாலைகளில் 22 பாடசாலைகள் முஸ்லிம் பாடசாலைகளாக உள்ளன. இந்த பாடசாலைகளை பராமரிப்பதிலும் இதே போன்று சிக்கல்கள் நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் அந்த இடத்திலும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலே முறவேவ கோமரங்கடவுல பதவி சீர்புற சேருவில போன்ற பிரதேசங்களிலே சிங்கள மொழி ஆசிரியர்கள் இன்று பற்றாக்குறையாக இருக்கின்றார்கள். எனவே இந்த பற்றாக்குறையை போக்க கடந்த மாதம் நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் இருந்து விரைவில் ஆசிரியர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். ஆகையால் இவ்வாறான பல குறைபாடுகள் இருக்கின்றன. இருந்த போதிலும் நேரம் அதற்கு இடம் கொடுக்காத காரணத்தினால் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன, அவற்றையும் இந்த இடத்திலே சேர்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையால் என்ன விடயங்கள் இந்த அமைச்சின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வாறான விடயங்கள் சில குறைகளாக காணப்படுகின்றன என்ற விடயங்களை நான் நினைக்கின்றேன். என்னுடைய பேச்சிலே என்னுடைய அந்த ஹேண்ட்ஷாட் படுத்துமாறு இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் நேரத்தை வழங்கிய உங்களுக்கு நன்றியை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
Thank you. මිලඟට ඔර ලසන් තලගෙවන්න අන්තිතුමා ඔබතුමාට විනාඩි 10ක් කාලය.
විනාඩි 15යි.
විනාඩි 15.
මුලසන අරුඩ ගරු මන්තිතුමියනි, අද අමාත්‍යංශ කීපයක වාදයට භාජනය වන නිසා මම මුලින්ම ජල සම්පත් කටයුතු පිළිබඳව අද උදේ මම ගරු ඇමතුමා සමගත් කතා කළා. මහර මැතිවරණ බල ප්‍රදේශයේ ගොංගිතොට ඩේරමුල්ල ප්‍රදේශයේ පවුල් 15,000කට ආසන්න ප්‍රමාණයක් ඉන්නවා මේ ප්‍රදේශයට නල ජලය ලබා දෙන්නේ. කොළඹ උතුර ජල යෝජනා ක්‍රමයේ යටතේ ජල ධාරිතාවයත් පසුගිය දිනවලදී වැඩි කළා. මේ දිනවල ජල හිගයක් තිබෙනවා. නමුත් ඒ ජල හිගය නිසා නෙමෙයි, පරිපාලනමය වශයෙන් නැති වෙලා තිබෙන තත්ත්වයක් නිසා මේ ප්‍රදේශයේ පැය 24ම වැඩි කාලයක් නල ජලය ලැබෙන්නේ නැහැ. මේ නිසා ප්‍රදේශවාසීන් දැඩි අපහසුතාවයකට පත් වෙලා තිබෙනවා. ගරු ඇමතුමාට මේ පිළිබඳව සඳහන් කළාන් පස්සේ කඩිනමින් මේ පිළිබඳව අවශ්‍ය නිලධාරීන්ට උපදෙස් ලබා දුන්නා. ඒ අනුව මේ පිළිබඳව නැවත වතාවක් ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කටයුතු කරනවා. කඩිනමින් මේ ප්‍රදේශයේ නල ජලය ලබා දීමට කටයුතු කරන්න කියලා ක්‍රමානුකූලව. ඒ වගේම විශ්වවිද්‍යාල සඳහා දරුවන් ඇතුළත් කිරීමේදී විශේෂයෙන්ම ආබාධිත දරුවන් සඳහා මං හිතන්නේ යම් මානුෂික වශයෙන් බලලා යම් ප්‍රතිපත්තිමය තත්ත්වයක් ඇති කරගත යුතුව තිබෙනවා. මෙවර මේ පිළිබඳවත් මං ගරු ඇමතුමාට සඳහන් කළා. අත්තනගල්ල ප්‍රදේශයේ උඹුටියාව ග්‍රාමසේවක වසමේ පජින්ති කාරණියක් විශේෂයෙන්ම ආබාධිත දැරියක් විශ්වවිද්‍යාලයට තෝරලා තිබෙනවා. යාපනයට තමා තීරලා තිබෙනවා. ඉතින් මේ නිසා මං හිතන්නේ දෙමව්පියන් මේ දරුවා පාසලට ගෙන ගියත් ඉතාමත් අපහසුතාවයෙන්. තෙවැනි තත්ත්වයක් තුළ මේ ආබාධිත දැරිය යාපනයේ විශ්වවිද්‍යාලයට යැවීම කොහෙත්ම ප්‍රායෝගිකව කරන්න පුළුවන්කමක් නැහැ. ඉතින් මේ නිසා මේ පිළිබඳව නීති රීති තිබෙනවා, ඒවා සම්ප්‍රදායවන් තිබෙනවා. නමුත් මං හිතන්නේ අපි මානසික පැත්තෙන් මේ පිළිබඳව බලලා යම් සහනයක් අනිවාර්යයෙන්ම මෙවැනි මේ දරුවාට පමණක් නෙමෙයි තවත් දරුවෝ 5 දෙනෙක් ඉන්න බව දැනගන්න ලැබුණා. මේ පිළිබඳව විශේෂ අවධානයක් යොමු කරන්න කියන ඉල්ලීමක් මම මේ අවස්ථාවේදී විශේෂයෙන්ම කරනවා. ඒ වගේම අද අපි මේ සාකච්ඡා කරන්නේ ජනතාවගේ මුදල් පාර්ලිමේන්තුවෙන් මේ අවුරුද්ද සඳහා මුදල් වෙන් කිරීම පිළිබඳව ගුණදොස් විවේචන තමයි අපි කරන්නේ. එතකොට අපි ජනතාවගේ මුදල් පාර්ලිමේන්තුවෙන් වෙන් කරන්නේ නැතුව තවත් දැවැන්ත සේවාවන් සිදුවන අවස්ථාවන් පිළිබඳවත් අපි මේ පාර්ලිමේන්තුවේ කතා කළ යුතුයි. උදාහරණයක් විදිහට අත්තනගල් අරහන්ත රජමහා විහාරයේ අපේ ආචාර්ය පන්නිල නායක ස්වාමින් වහන්සේ, උන්වහන්සේ මේ වන විට පාසල් 22ක් සඳහා තෙමහල් ගොඩනැගිලි පෞද්ගලික ධන පරිත්‍යාගයෙන් පාසල් වලට හදලා ලබා දීලා තිබෙනවා. තවත් පාසල් 4ක තෙමහල් ගොඩනැගිලි දැන් ඉදි වෙමින් පවතිනවා. මේ විවෘත කිරීමේ අවස්ථාවන් සඳහා ගරු ඇමතුමත් සහභාගී වුණා. ඉතින් එම නිසා අපි මේ පාර්ලිමේන්තුවේ ජනතාවගේ මුදල් වෙන් කිරීම පිළිබඳව කතා කරනවා වගේම අපි කළ යුතු, රජය කළ යුතු, ජනතාවගේ මුදල් විසින් කළ යුතු මෙවැනි සේවාවන් ඉටු කරන ගෞරවනීය නායක ස්වාමින් වහන්සේ වැනි අය පිළිබඳව යම් ඇගීමේ වැඩ පිළිවෙලක් අනිවාර්යෙන්ම සිදු කළ යුතුව තිබෙනවා. මේ එක ගොඩනැගිල්ලක් සඳහා ආණ්ඩුව හැදුවනම් මිලියන 45ක් වැය වෙනවා. ඒතර මිලියන 45ක් වැය වෙන ගොඩනැගිලි 22ක් දැන් සිසු අයිතියට පැවරුවා විවිධ ප්‍රදේශවල. උන්වහන්සේ ස්වාමින් වහන්සේ නමක් වුණත් තිහාරයේ මුස්ලිම් විද්‍යාලයක, දමිළ පාසලක, බෞද්ධ පාසල්වල, කතෝලික පාසල්වල මේ සෑම ආගමක්ම නියෝජනය කරමින් තමයි මේ පාසල් උන්වහන්සේ තෝරගෙන කටයුතු කළේ. උන්වහන්සේගේ ඇමරිකාවේ විහාරස්ථාන 3ක් තිබෙනවා, තායිවානයේ විහාරස්ථාන 3ක් තිබෙනවා. මේ විහාරස්ථානවල දායක දායිකාවන්ගේ ඒ පරිත්‍යාගවලින් තමයි මේ කටයුතු සියල්ලක්ම උන්වහන්සේ සිදු කරන්නේ. ඉතින් අපි අඩුම තරමේ රජයක් විදිහට ඒ පරිත්‍යාග කරපු අය මේ විවෘත කිරීමේ උත්සවයට එනකොට අපි කතා කරලා ගුවන් තොටුපළෙන් යම් යම් ඒ සහන ලබා ගන්නවා. එවැනි දෙයක්වත් මං හිතන්නේ රජයක් විදිහට අපි මේ සම්බන්ධව අපි කරනු ලබන්නේ නැහැ. උන්වහන්සේට වාහන බලපත්‍රයක් ලබා දුන්නා. මේ වාහන බලපත්‍රය උන්වහන්සේ අලෙවි කරලා ඒ මුදලිනුත් පාසල් ගොඩනැගිල්ලක් හැදුවා. එවැනි මං හිතන්නේ ආදර්ශවත් ස්වාමීන් වහන්සේ නමක්, උන්වහන්සේගේ මේ සේවය අඛණ්ඩව උන්වහන්සේ කරගෙන යනවා. එම නිසා මං හිතන්නේ රජයේ විදිහට අපි උන්වහන්සේගේ මේ කටයුතු වලට සහයෝගයේ දායකත්වයේ ලබා දිය යුතු වගේම මෙවැනි කටයුතු කරන අනිත් අයටත් මෙවැනි සහන මෙවැනි වැඩපිළිවෙළ ක්‍රියාත්මක කිරීම සඳහා යම් ඇගීමේ වැඩසටහනක් වගේම යම් මේ කටයුතු කරගෙන යාම සඳහා අපේ සහයෝගයේ දායකත්වය අපි අනිවාර්යෙන්ම ලබා දිය යුතුව තිබෙනවා. මේ ශේෂ්ත්‍රයේ පමණක් නෙමෙයි, වතපිටුවල රෝහල, නුවර රෝහල, සුනාමි අවස්ථාවේදී උන්වහන්සේ නිවාස 500ක් ඒ දකුණු ප්‍රදේශයේ ඉදි කළා. දෙමනිසා විශේෂයෙන්ම නැවත නැවත උන්වහන්සේගේ සේවයත් අගෙමින් අපි අමාත්‍යංශයේ විදිහටත් රජයේ විදිහටත් උන්වහන්සේ ප්‍රමුඛ මෙවැනි සේවාවන් ඉටු කරන අයට අපි යම් වැඩපිළිවෙලක් ඇගෙයීමක් කිරීමට අනිවාර්යයෙන්ම අපි කටයුතු කළ යුතුව තිබෙනවා. ඒ වගේම අද මේ අයවැය විවාදය තිබෙන අවස්ථාවේ පෙරදිනේ විදිහට ඊයේ අපේ රටේ අධ්‍යාපන පද්ධතියේ ගුරුවරුන් 90% ප්‍රමාණයක් ලෙඩ නිමාඩු දාලා පාසල් අක්‍රිය වුණා. මේක තමයි ඇත්ත යථාර්ථය. මේ ප්‍රශ්නේ අපි වර්තමාන ඇමතිතුමාට රජයට පමණක් අපි ලබා දෙන්නේ නැහැ. විශේෂයෙන්ම රිචඩ් පතිරණ ඇමතිතුමා 1994 අපේ රටේ විදුහල්පති ගුරු සේවා ව්‍යවස්ථාවන් ස්ථාපිත කළ අධ්‍යාපනයේ ඒ ගුණාත්මක සංවර්ධනයක් අපේක්ෂාවෙන් කළ යුතු වැඩක් අනිවාර්යෙන් මේක ඒ තුලින් දැවන්ත ඒ සේවයක් දායකත්වයක් අධ්‍යාපනයට ලැබෙනවා. ඉන් අනතුරුව වැටුප් විෂමතාවයන් පිළිබඳව පත් කරන ලද BC පෙරරා කමිටුව මගින් ඒ ලබා දීපු නිර්දේශයන් එක්ක තමයි මේ ප්‍රශ්නේ අනිවාර්යෙන්ම ගැට ගැහිලා තිබෙන්නේ. එතෙම නිසා අද වන විටත් විශේෂම විදුහල්පති ගුරුවරුන්ගේ වැටුප් විෂමතාවයේ පිළිබඳව ප්‍රශ්නයක් තිබෙනවා. මේ ප්‍රශ්නයට අපි කඩිනමින් විසඳුමක් අනිවාර්යයෙන්ම ලබා දිය යුතුයි. දශක 3කට ආසන්න කාලයක් ගත වෙලා තිබෙන ප්‍රශ්නයක්. ඉතින් මේ නිසා අපි යෝජනා කරන්නේ මේ ප්‍රශ්නය සම්බන්ධයෙන් ප්‍රමුඛතාවයක් ලබා දීලා අපි මේ පිළිබඳව අනිවාර්යයෙන්ම ස්ථිරසාර විසඳුමක් ලබා දීමට අපි කටයුතු කළ යුතුව තිබෙනවා. ඒ වගේම ගුරු උපදේශන සේවය පිළිබඳව අද මේක දවන්ත ප්‍රශ්නයක් වෙලා තිබෙනවා. අද අධ්‍යාපන ශාස්ත්‍රයේ ඉන්න අධ්‍යක්ෂකවරු වෙන්න පුළුවන් පළාත් අධ්‍යාපන අධ්‍යක්ෂවරු, අධ්‍යාපන ලේකම්වරු, ඒ වගේම කලාප අධ්‍යක්ෂවරු, කොට්ටාස අධ්‍යක්ෂවරු ඉන්න පුළුවන්. කනගාටුවෙන් උනස් සඳහන් කරන්න ඕනේ මේ අය අධ්‍යාපන සංවර්ධන ක්‍රියාවලියට ගත කරන්නේ 3%ක් කාලය වැය කරන්නේ නැහැ. මේ සියලුම දෙනාට පැවරෙන්නේ පරිපාලනය වෙනුවෙන් කටයුතු කරන්න. ළමුන් ඇතුළත් කිරීමේ චක්‍රලේඛන, පාසල් නිලැඳුම්, විවිධ වැඩසටහන් මේව පිළිබඳව තමයි කටයුතු කරන්න සිද්ධ වෙන්නේ. නමුත් විශේෂම විෂය අධ්‍යක්ෂකවරු සහ ගුරු උපදේශකවරුන් මගින් තමයි අධ්‍යාපන සංවර්ධන ක්‍රියාවලිය අධ්‍යාපනයේ ප්‍රමුඛතාවයක් ලබා දීලා කිය යුතු ක්‍රියාවලිය සඳහා වැඩිම දායකත්වයක් ඉටු කරගන්න පුළුවන් පිරිස විදිහට මම පෞද්ගලිකව දකින්නේ. ඉතින් ඒ නිසා ඒ අයගේ සේවය ස්ථිර, ඒ වගේ සේවා ස්ථිර කිරීම සඳහා අමාත්‍ය මණ්ඩලයේ ප්‍රමුඛ ඒ කමිටුපත් කරලා අමාත්‍ය මණ්ඩලයේ අනුමැතිය ලබාගෙන දැන් අවසන් අදියරේ තිබෙන්නේ. මේ තුලින් මේ කටයුත්ත සිදු කළේ නැත්නම් ගුරු හිගයට විසඳුම් ලබා ගන්න පුළුවන්කමකුත් නැහැ. විශේෂයෙන්ම ගුරු හිගයට මේ ගුරු උපදේශකවරුනුත් ඉන්නේ ගුරුවරුන්ගේ කාර්ය එක තුල. එතකොට ගැටලු කීපයක් මතු වෙනවා. මේ අය ගුරුවරුන්ගේ කාර්ය එක තුල ඉන්නවා. මේ අය ගුරුවරුන් විදිහට කටයුතු කරන්නේ නැහැ. කටයුතු කරන්නේ ගුරු උපදේශකවරුන් විදිහට. ගුරු උපදේශකවරුන් විදිහට සේවයක් ස්ථාපිත කරලා කඩිනමින් මේ අය ගුරුවරුන්ගෙන් ඉවත් කරලා ඒ පුරප්පාඩු ඇති වෙන ගුරුවරුන් සඳහා අනිවාර්යයෙන්ම ගුරුවරුන් බඳවා ගැනීමට කටයුතු කළ යුතුව තිබෙනවා. ඉතින් මේ නිසා විශේෂයෙන්ම මේ ගුරු උපදේශක සේවය අනිවාර්යෙන්ම අවශ්‍ය සේවයක් අධ්‍යාපන ක්‍රියාවලියට. අධ්‍යාපන සංවර්ධන ක්‍රියාවලියට අපි ප්‍රමුඛතාවයක් අපි ලබා දිය යුතුයි. කුමන ආකාරයේ භෞතික සම්පත්, මානව සම්පත් ලබා දුන්නත් මේ අධ්‍යාපනයේ ගුණාත්මක සේවයක් ලබා ගන්න පුළුවන්කමක් ලැබෙන්නේ නැහැ. ඒ නිසා මේ පිළිබඳවත් විශේෂයෙන්ම ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කියලා විශේෂයෙන්ම ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම අනිත් පැත්තෙන් වැඩ බලන විදුහල්පතිවරුන් මේ පිළිබඳව විවිධ මතයන් තිබෙනවා. මේ පිළිබඳව කියනවා ඇතම් විට මේ අය අධ්‍යාපනයේ සුදුසුකම් නැති අය මේ අය දේශපාලනමය වශයෙන් පත්වීම් ලබා ගත්ත අය විවිධ ආකාරයෙන් කටයුතු කරනවා මේ වැඩ බලන විදුහල්පතිවරුන් ඇයි පත් උනේ අපේ රටේ අවශ්‍ය කරන විදුහල්පතිවරුන් නොමැති වීම නිසා දැන් කියන්න පුළුවන් විභාග තියලා මෑතකදී 3000 ගණන් පත් කළා කියලා අපේ රටේ විදුහල්පතිවරු කාර්ය කාඩර එක 16000යි පාසල් 10000කට ආසන් ප්‍රමාණයක් තිබෙනවා මේ පාසල් 10000ට තමයි විදුහල්පතිවරු අනුමත කාර්ය සංඛ්‍යාව 16000ක් ඉන්නේ මේ පත් කළත් අනිවාර්යෙන්ම අදටත් ඉන්නේ 12500ටත් අඩු ප්‍රමාණයක් තමයි ඒ නිසා මේ 16000ට ඉක්මෝලා තිබෙනවා නම් ඒ විදුහල්පතිවරුන්ගේ ශ්‍රේණිදාරින්ගේ ප්‍රමාණය ප්‍රායෝගිකව පරිපාලනයේ වශයෙන් ඇති කරගන්න පුළුවන්කමක් තිබෙනවා විශේෂයෙන්ම මේ 100%ක්ම මේ අය මේ විදුහල්පතිවරුන් සඳහා සුදුසුකම් නැති අය නෙමෙයි අද අපි ගත්තොත් අපි අධ්‍යාපන අමාත්‍යාංශය පළාත් සභා අපි දන්නවා පාසල් වල ඇගීම් වැඩසටහන් කරනවා මේ ඇගීම් වැඩසටහන් කරනකොට මේ වැඩබල්ල විදුහල්පතිවරුන් ඇහිලා ඇගීම් මේ සම්මාන ගන්නවා ඒකෙන් කියන්නේ මොකද්ද ඒ අය විභාගයට ඉඳලා ඒ විදුහල්පති වශයෙන් ඒ සුදුසුකම ලබා ගත්තේ නැති වුණාට වැඩබල්ල විදුහල්පතිවරුන් විදිහට ඒ පාසලේ විදුහල්පති භූමිකාව නිසි පරිදි ඉටු කරනවා ඒ වගේම මේ මේන් වැඩි ප්‍රමාණයක් දුෂ්කර ප්‍රදේශවල ඉන්නේ ශ්‍රේණිදාරින් මේ ප්‍රදේශවල ගිහිල්ලා පාසල් වල වැඩ කරන්නේ නැහැ. ඉතින් ඒ නිසා අපි කියන්නේ නැහැ මේ වැඩ බලන විදුහල්පතිවරු ක්‍රමයේ හැමදාම මේ අධ්‍යාපන පද්ධතියෙන් තුරන් කළ යුතුයි. හැබැයි තුරන් කිරීම සඳහා මේ අයට යම් සාධාරණයක් ඉටු කරලා අපි අපේ රටේ අධ්‍යාපන පද්ධතියට ශ්‍රේණිදාරින් 16000ක් ලබා දීලා තමයි අකණ්ඩව පුරප්පාඩු ඇති නොවන පරිදි මේ 16000 පවත්වාගෙන යන්න පුළුවන්කමක් ලැබුණොත් තමයි අපිට මේ වැඩ බලන විදුහල්පතිවරුන්ගේ ප්‍රශ්න සඳහා ස්ථිරසාර විසඳුමක් ලබා ගන්න පුළුවන්කමක් තිබෙන්නේ. ඒ වගේම මේ අයට විදුහල්පතිවරුන් වීම සඳහා අවශ්‍ය කරන සියලුම අධ්‍යාපන සුදුසුකම් තිබෙනවා. අපි යෝජනා කරන්නේ විශේෂයෙන්ම මේ වැඩ බලන විදුහල්පතිවරුන් පාසලේ වැඩකට ආරම්භ කරපු දවසේ ඉඳන් අධ්‍යාපන ප්‍රතිඵල වැඩි වෙලා තිබෙනවා නම්, ඒ වගේම පාසලේ දියුණුවක් ඇති වෙලා තිබෙනවා නම්, පාසලේ බාරගත් දවසේ ඉඳලා අද සිසුන් සංඛ්‍යාව වැඩි වෙලා තිබෙනවා නම් ඒ පාසලේ විෂය බාහිර ක්‍රියාකාරකම් වල යම් ප්‍රගතියක් තිබෙනවා නම් අධ්‍යාපන ක්‍රියාවලිය නිසි පරිදි සිද්ධ වෙනවා නම් ඒ විදුහල්පතිවරුන් සඳහා සාධාරණයක් අනිවාර්යෙන්ම ඉටු කළ යුතුව තිබෙනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම තව එක වැඩසටහනක් විදිහට අපි දන්නවා ගුරු පුහුණුව පිළිබඳව. අපි අවිවාදයෙන් පිළිගත යුතුයි අපේ රටේ හොඳම අධ්‍යාපනයට අවශ්‍ය ගුරුවරු බිහි කරන්න විද්‍යාපීඨ වලින්. මේක තමයි ඇත්ත යථාර්ථය. ඉතින් මේ නිසා අපේ රටේ මේ හොඳ ගුරුවරුන් බිහි කරන ක්‍රමයක් පද්ධතියක් තිබෙනවා. එම නිසා අද අපි කළ යුතු වන්නේ මේ හොඳ ගුරුවරුන් බිහි කරන පද්ධතිය ශක්තිමත් කිරීම සඳහා අවශ්‍ය කරන ප්‍රමුඛතාවය සහ අවශ්‍ය කරන ඒ ශක්තිය ලබා දීමයි. අද විශේෂයෙන්ම යම් වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා ගුරුවරුන් සඳහා ණයක් ලබා දීලා පෞද්ගලික ආයතන වගින් මේ ගුරුවරුන් පුහුණු වීම සඳහා කටයුතු අවුරුදු 4ක ඒ උපාධියක් ලබා දීමේ වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කිරීමේ වැඩසටහනක් හඳුන්වා දීලා තිබෙනවා. අපි විවේචනාත්මක දකින්නේ නැහැ. වසර 13ක සඳහා අනිවාර්ය අධ්‍යාපනය ඉතාමත් හොඳ කටයුත්තක්. පක්ෂ ભેදයකින් තොරව අපි අධ්‍යාපනයේ හොඳ වැඩ සඳහා අපේ සහයෝගය දායකත්වය අපි ලබා දී යුතුව තිබෙනවා. ඒ වගේම මේ අපේ රටේ ගුරු අධ්‍යාපනත් සේවයේ අය ඉන්නේ නැද්දි හොඳ ක්‍රමයක් තියද්දි අලුත් ආයතන අවශ්‍ය නැහැ. අලුත් ක්‍රමවේදයන් අවශ්‍ය නැහැ. විශේෂයෙන්ම අපි හිතුවොත් අපේ රටේ අද තිබෙන තත්ත්වයන් අනුව වෙනත් ශේෂ්ඨවල දැන් පෞද්ගලික රෝහල් වල හෙදියන් පෞද්ගලික පුහුණු ලබන හෙදියන් රෝහල් වලට ලබා දෙන්න පුළුවන්කමක් නැහැ. අපි අධ්‍යාපන උපදේශක කාර්යක සභාවේ මේ පිළිබඳව සාකච්ඡා කළා. දැන් මේ ගුරුවරුන්ට පාසල් පුහුණුව ලබා දෙන්න බලාපොරොත්තු වෙන පෞද්ගලික පාසල් වල ගුරු පුහුණුවක් ලබලා ඒ වගේම රජයේ පාසල් වල මං හිතන්නේ ලබා දීම කොහෙත්ම ප්‍රායෝගික කරන්න පුළුවන්කමක් නැහැ. ඉතින් ඒ නිසා මේක රටට අද ප්‍රධාන ප්‍රශ්නයක් අවශ්‍යතාවයක් නෙමෙයි. අද ගුරුවරු අවශ්‍යයි. ඒ පිළිබඳව කිසිදු ගැටලුවක් නැහැ. පුහුණු ගුරුවරුන් අවශ්‍යයි. අද මේ උපාධිධාරීන් සඳහා ගුරුපත්වීම් ලබා දීමේ ක්‍රමය කොහෙත්ම අපි අනුමත කරන්නේ නැහැ. අද අපේ රටේ ඉන්න ගුරුවරුන්ගෙන් 50%කටත් ආසන්න ප්‍රමාණයක් මං හිතන්නේ අද වන විට මේ උපාධිධාරීන් සඳහා ගුරුපත්වීම් ලබා දීමේ වැඩපිළිවෙල තමයි විශේෂයෙන්ම ක්‍රියාත්මක වෙමින් පවතින්නේ. ඉතින් මේක විශාල අධ්‍යාපන විශාල ප්‍රශ්නයක්. මේක නිවැරදි කර යුතුයි. අනිවාර්යයෙන්ම මේ සඳහා ජාතික අධ්‍යාපන ආයතනයේ අධ්‍යාපන විද්‍යාපීඨ අද ගුරු විදුහල් කීපයක් වැසිලා තිබෙනවා. මේ ගුරු විදුහල් වැසිලා තිබෙන කීපේ නැවත විවෘත කරලා ගුරු අධ්‍යාපනඥගේ ඒ 2000 ගණනක් ඉන්න මේක තවත් ප්‍රමාණයක් වැඩි කරලා විශේෂයෙන්ම අපි මෙවැනි ගුරු පුහුණු වීමේ වැඩසටහන සඳහා විශේෂයෙන්ම අපි අවධානය අනිවාර්යෙන්ම
ගරු මන්ත්‍රීතුමා උතුමාගේ කාර්ය අවසන්.
ඒ වගේම විශේෂයෙන්ම අපි අවුරුදු ගණනාවක් තිස්සේ අපි කියනවත් කනගාටුයි පාර්ලිමේන්තු අධ්‍යාපන උපදේශක කාරක සභාව තුල අපේ රටේ පාසල්වල උගන්වන විෂයන් ගණන හොයන්න අවුරුදු 3ක් 4ක් ගියා. මේක තමයි ඇත්ත යථාර්ථය. අපි ඇහුවා අපේ රටේ පාසල් පද්ධතියේ ආණ්ඩුවේ පාසල්වල උගන්වන විෂයන් ගණන කීයද කියලා. මේක හොයාගන්න අවුරුදු 3ක් 4ක් ගියා. 147යි කියලා දැන් අවසාන වශයෙන් හොයාගෙන තිබෙනවා. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම අපි මේ 147 සඳහා ඉගැන්වීය යුතු මරත විනාඩි 5ක් තියෙනවා කියලා කිව්වා මන්ත්‍රී. සංවිධායක තුමා විනාඩි 5ක්. සංවිධායක තුමා විනාඩි. ඒ නිසා විශේෂයෙන්ම
කරු අමරවීර මන්ත්‍රීතුමා
සංවිධායක තුමා
ඔබතුමා විනාඩි 5ක්.
මරත විනාඩි 5ක්. එම නිසා විශේෂයෙන්ම මේ විෂයන් 147 අපේ රටේ පාසල් කීයක මේ විෂයන් උගන්වනවද? කාලච්ඡේද කීයද? ඒ වගේම මේ පිළිබඳව ගුරුවරු කොච්චර ප්‍රමාණයක් අවශ්‍යද? ඒ විෂයන් ඉගැන්වීම සඳහා මොන ආකාර සුදුසුකම් තිබෙන ගුරුවරුන්ද අවශ්‍ය කියන එක පිළිබඳව අපි යම්කිසි ආකාරයක තොරතුරු අපි සකස් කරගත්. අද එවැනි තොරතුරු අපි ළඟ නැහැ. අපි කලා උපාධිධාරීන් ප්‍රාථමික අධ්‍යාපනයට අපි යොදවනවා. කලා උපාධිධාරීන් ගුරු ගණිතයට අපි දානවා. විද්‍යා විෂය උගන්වන්න අපි දානවා. පාසලේ පුරප්පාඩු තියෙනවා නම් විෂයano නෙමෙයි ගුරුවරයෙක් ලබා දෙනවා. මේක තමයි ඇත්ත යථාර්ථය. ඉතින් ඒ නිසා මේවා පිළිබඳව විශේෂයෙන්ම අපි යම් වැඩපිළිවෙලක් අනිවාර්යෙන්ම සකස් කරගත යුතුව තිබෙනවා. ඒ වගේම පාසල් සඳහා ළමුන් ඇතුළත් කිරීමේදී ආරක්ෂක අමාත්‍යාංශය අපි රණවිරුවන් සඳහා පාසලකට පන්තියකට දරුවෝ 5 දෙනා බැගින් ලබා දීමේ වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක වෙනවා. මේක අකණ්ඩවම ක්‍රියාත්මක කළ යුතුයි. මේ වරප්‍රසාදයේ කිසිදු අඩුවකින් තොරව ක්‍රියාත්මක කළ යුතුයි. අපි යුද්ධේ නැහැ. යුද්ධය දැන් අවසానයි කියලා ඒ රණවිරුවන් අපේ රටට අපට කරපු සේවයේ මොනම ආකාරයකටවත් අපට අමතක කරන්න පුළුවන් කමක් නැහැ. මේක ප්‍රායෝගික ප්‍රශ්නයක් තිබෙනවා. විශේෂයෙන්ම ආරක්ෂක අමාත්‍යාංශයේ මේ ලබා දී තිබෙන අයිතිය මේ නාමලේඛන අවසන් නාමලේඛන එවන්නේ බොහෝ විට පන්ති පටන් අරගෙන මාස 3-4ක් ගියාට පස්සේ. මේක ප්‍රාථමික පාසල්වල දැවැන්ත ප්‍රශ්නයක් බවට පත් වෙලා තිබෙනවා. එහෙම වුණාන් පස්සේ ඒ පුරප්පාඩු පුරවගන්න පුළුවන් කමක් නැහැ. විශේෂයෙන්ම අපි දන්නවා ප්‍රාථමික පාසල්වල මේ දරුවෝ නිකම්ම නෙමෙයි පන්තියට ගන්නේ, ගුරුවරයා මුලින්ම හඳුනගෙන පන්තියට ගන්නේ. එම නිසා මේ එවන ගාන පිළිබඳව නිසි තීරණයක් ගන්න පුළුවන් කමක් නැහැ. එම නිසා අනික් පාසල්වල අනික් දරුවන්ටත් මේ ප්‍රමාදය දැවැන්ත ගැටලුවක් වෙනවා වගේම මේ රණවිරුවන්ගේ දරුවන්ටත් නිසි පරිදි මේ දිනවලට දරුවන් ඇතුළත් කළේ නැත්නම් අනිවාර්යෙන්ම දැවැන්ත ප්‍රශ්නයක් බවට අනිවාර්යෙන්ම පත් වෙනවා. එම නිසා ආරක්ෂක අමාත්‍යාංශයේ විශේෂම ත්‍රිවිධ හමුදාව අපි කාරක සභාවේ කතා කළා. ඉතාමත් මේ පිළිබඳව ප්‍රමුඛතාවය ලබා දීලා ඒ රණවිරුවන්ගේ දරුවන්ගේ නාමලේඛන අඩුම තරමේ ඔක්තෝබර් මාසේ 31 වෙනි දවසේවත් අවසන් නාමලේඛන පාසල්වලට එවීමට අනිවාර්යෙන්ම කටයුතු කළ යුතුව තිබෙනවා. ඒ වගේම විභාග දෙපාර්තමේන්තුව විභාග ප්‍රතිඵල නිකුත් කරනවා. මේ ප්‍රතිඵල වලින් අධ්‍යාපන සංවර්ධනය සඳහා අපි ප්‍රයෝජනයට ගන්නවද කියන එක පිළිබඳව ප්‍රශ්නයක් තිබෙනවා. අද විභාග දෙපාර්තමේන්තුවේ කාර්යභාරය නිසි පරිදි කරනවා. සාමාන්‍ය පෙළ විභාගයේ පහේ ශිෂ්‍යත්ව විභාගයේ උසස් පෙළ විභාගයේ විෂයන් අනුව ප්‍රතිඵල විග්‍රහ කරනවා. ඒ වගේ මේ ප්‍රශ්න පත්‍රයේ තිබෙන ප්‍රශ්නයක් පාසාම ප්‍රතිඵල විග්‍රහ කරනවා. මේ ප්‍රතිඵල විග්‍රහ කරලා පාසල් මට්ටමින් විභාග දෙපාර්තමේන්තුව යවනවා. හැබැයි මේව පිළිබඳව කොතෙක් ඒ පාසල්වල අධ්‍යාපන ක්‍රියාවලියට මේව ප්‍රයෝජනට ගන්නවද කියන එක පිළිබඳව දැවැන්ත ප්‍රශ්නයක් තිබෙනවා. මේ සඳහා විශාල අඩුවක් තිබුණා ප්‍රායෝගිකව. අපේ රටේ විභාග ප්‍රතිඵල අධ්‍යාපන කොට්ටාස මට්ටමේ ලබා ගන්න පුළුවන්කමක් තිබුණේ නැහැ. මේ ප්‍රශ්නයත් අපි අවුරුදු ගණනාවක් කිව්වා. අපි අද සතුටු වෙනවා, මං හිතන්නේ අද වන විට අපේ රටේ අධ්‍යාපන කොට්ටාස මට්ටමින් මේ විභාග ප්‍රතිඵල ඒ විග්‍රහ කිරීමේ කටයුත්ත දැන් සකස් කරලා තිබෙනවා. අපි අපිට පළාත් අණුව කියන්න පුළුවන්, දිස්ත්‍රික් අණුව අපිට කියන්න පුළුවන්, කලාප අණුව කියන්න පුළුවන්. නමුත් අධ්‍යාපන ශිෂ්‍යය තුල විෂය අධ්‍යක්ෂකවරු සහ කොට්ටාස අධ්‍යක්ෂක සහ ගුරු උපදේශකවරුන් අනිවාර්යයෙන්ම කටයුතු කරන්නේ කොට්ටාස මට්ටමින්. ඉතින් නිසා කොට්ටාස මට්ටමින් ප්‍රතිඵල විග්‍රහයක් සිදු වෙනවා නම් ඒක විශේෂම ප්‍රතිඵල පිළිබඳව යම් කිසි ආකාරයකට පසුවිපරම් කරලා ඇගයීම් කරන්න විශාල පහසුවක් වෙනවා. ඉතින් මේ නිසා මම හිතන්නේ මේ යෝජනාවත් අපි උපදේශක කාරක සභාවල අවුරුදු කීපයක්ම අපි කතා කරලා දැන් වෙනකොට අවසාන තීන්දුවක් අරගෙන තිබෙනවා කියලා අපිට දැනගන්න ලැබිලා තිබෙනවා. ඉතින් මේ නිසා විශේෂයෙන්ම අපි අධ්‍යාපන පද්ධතිය අධ්‍යාපන ක්‍රියාවලිය තුළ අපි ආණ්ඩුවේ හිටියත් අපි ආණ්ඩුවේ නැතුව විපක්ෂයේ හිටියත් දරුවන්ගේ අධ්‍යාපන ක්‍රියාවලියේදී ගේන්න සෑම හොඳ වැඩසටහනක් සඳහාම අපේ සහයෝගය ලබා දෙනවා. වගේම අපි ඉදිරිපත් කරන විවේචන, විශේෂයෙන්ම මේ ගුරු පුහුණුව වැනි විවේචන පිළිබඳවත් ඔබතුමා අවධානය යොමු කරලා දරුවන් වෙනුවෙන් අපි පක්ෂභේද සියල්ලක්ම අමතක කරලා ඒක රාශි වෙලා කටයුතු කරමු කියන ආරාධනය කරමින් මම නිහඬ වෙනවා. ස්තුතියි.